அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அம்பியா வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத் ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் மஜீத் வல் ஃபுர்கானில் ஹமீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ولا تقربوا الزنا انه كان فاحشة وساء سبيلا وقال نبينا صلى الله عليه وسلم ان الحياء والايمان قرناء معا فاذا رفع احدهما رفع الاخر او كما قال صلى الله عليه وسلم எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் எம் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எந்த விஷயங்களை நம்முடைய வாழ்வில் சரிவர கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும், எவைகளையெல்லாம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும், விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஏவியுள்ளார்களோ அவை அனைத்தையும் முற்றிலுமாக தவிர்ந்து கொள்ள வேண்டியும், அல்லாஹுடைய தக்குவா என்ற இறை அச்சத்தை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ஒழுக்கம் நிறைந்த மிக சிறப்பு மிகுந்த பரிசுத்தமான மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்திலே ஒழுக்கத்திற்கு, பத்தினித்தனத்திற்கு, பரிசுத்த வாழ்விற்கு முக்கியமான இடம் உள்ளது என்பதை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் ஒழுக்கமானவராக, தன்னை ஹராமான விஷயங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக, தன்னுடைய மானம் மரியாதை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகள் இவைகளை பேணக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் ஒரு முஸ்லீமாக இருப்பார். முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் அவருடைய தோற்றமும், புறத்தோற்றமும், அகத்தோற்றமும் அவர் உண்மையான முஸ்லீம் என்பதை தெளிவான முறையிலே அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். வெளிரங்கத்திலும் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக, ஒழுக்கமானதாக இருக்க வேண்டும். அந்தரங்கத்திலும் அவருடைய வாழ்க்கை குற்றமில்லாததாக, ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடம். இஸ்லாத்தின் கலாச்சாரத்தினுடைய அடிப்படை இதன் மீது தான் அமைந்திருக்கிறது. ஒழுக்கம் இஸ்லாத்தின் கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான தூண்களில் ஒன்று. இஸ்லாத்தினுடைய கலாச்சாரம் என்று பார்க்கும் பொழுது ஒழுக்கம் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு தன்மை இருக்க வேண்டும், எளிமை இருக்க வேண்டும். இந்த மூன்றுமே இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கலாச்சாரத்தின் தூண்களாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா மூமின்களை, முஸ்லிம்களை ஒழுக்கமாக வாழும்படி, தங்களுடைய மானத்தை, மரியாதையை, தங்களுடைய பத்தினித்தனத்தை, கற்பை பாதுகாத்து கொள்ளும்படி குர்ஆனுடைய பல இடங்களிலே அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் இருக்கிறதே, பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி, உலகம் முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தான ஒரு ஆபாசம் நிறைந்த செயல்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படக்கூடிய விதத்திலே இந்த நாளைக்கு இஸ்லாத்தின் கலாச்சாரத்திற்கு எதிரானவர்கள் இதை காதலர்கள் தினம் என்ற பெயரிலே மிக அசிங்கமான முறையிலே அவர்கள் இந்த ஆபாசத்தை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், இந்த வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லப்படக்கூடிய இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்த ஆபாசம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய இந்த ஆபாசம், எல்லா காலத்திலுமே இந்த கலாச்சார சீரழிவு, வெட்கமில்லாத தன்மை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை கூட்டம் கூட்டமாக இதை கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே, கூட்டம் கூட்டமாக அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு நாளை இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு எதிரான மேற்கத்திய கலாச்சாரவாதிகள் இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக வேண்டி எத்தனை விதமான ஏற்பாடுகள், எத்தனை விதமான அறிவிப்புகள் இது வருவதற்கு முன்பாகவே உங்கள போன்ல அது ஃப்ரீ இருக்கிறது, எஸ்எம்எஸ் ஃப்ரீ இருக்கிறது, கிஃப்ட் கொடுக்கிறதுக்கு இது இருக்கிறது, இதெல்லாம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி, மனிதர்களிடத்தில் ஒழுக்கம் இல்லாமல் போவதற்காக வேண்டி அந்த யூத அந்த கைகூலிகளினுடைய ஒரு சதி திட்டம் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான். எதன் மூலமாக? நம்முடைய இந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான். நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருப்பதினால்தான் இதுபோன்ற அசிங்கத்திலே நம்மில் பெரும்பாலானவர்கள் ஈடுபடாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் பாதுகாக்கப்படுவது இந்த நம்முடைய மார்க்கத்தின் மூலமாகத்தான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இதனுடைய பற்றி பிடிக்கக்கூடிய தன்மை வர வேண்டும். ஒழுக்கத்தை சரியான முறையிலே பேணக்கூடிய தன்மை வர வேண்டும். இதை இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் உணர்ந்ததின் காரணத்தினால்தான் நம்முடைய இந்த கலாச்சாரத்தை சீரழிப்பதற்காக வேண்டி எத்தனையோ விதமான சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இணையதளங்களை எடுத்துக்கொண்டால் ஆபாசங்கள் நிறைந்திருக்கிறது, ஆபாசங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய இளம் பெண்கள், இவர்களுடைய ஒழுக்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய மார்க்க பற்றுதலை பாதுகாக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. நம்முடைய தீனை, இந்த வெட்க உணர்வை நம்மிடமிருந்து எடுத்து விடுவதற்கு, நம் வாலிபர்களிடமிருந்து எடுத்து விடுவதற்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஈமான் பாதுகாக்கப்படுவது வெட்கத்தை கொண்டுதான். இன்னல் ஹயாஅ வல் ஈமான குரணாவும் அன், வெட்கமும் ஈமானும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது, அதை பிரித்து பார்க்க முடியாது. இதா ருஃபிஅ அஹதுஹுமா ருஃபிஅல் ஆஹர், இந்த ரெண்டில் ஒன்று போய்விட்டால் மற்றது மிக இலகுவாக போய்விடும். வெட்கம் இல்லை என்று சொன்னால் ஈமானிலிருந்து மூமின்களை மிக இலகுவாக பிரித்து விடலாம் என்பதை உணர்ந்திருந்ததினால்தான் இது போன்ற அந்த சதி திட்டங்களை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாகரிக உலகம் என்று இந்த உலகத்தை பார்க்கப்படுகிறது, நவீன உலகம் என்று இந்த உலகத்தை பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட கலாச்சார சீரழிவுகள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய தாக்கம் நம்மையும் விட்டு வைக்கவில்லை, எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களையும் விட்டு வைக்கவில்லை. எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களிலே எத்தனை பேர் அதிலே தாக்கப்பட்டு விட்டார்கள். அதனால் ஈமானை இழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் என்ன சொல்கிறது? நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கணும். இந்த உலக வாழ்க்கை மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் வாழ்ந்து தெளிவான பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களாக இந்த உலகை விட்டு நாம் பிரிய வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடியது. இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்கள் சொல்லித்தரக்கூடியது என்ன? இந்த உலகத்துல இந்த வாழ்க்கை கிடைத்தது உனக்கு ஒரு சந்தர்ப்பம். எதற்கு சந்தர்ப்பம்? பாவம் செய்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பம். குறிப்பாக வாலிபம் இருக்கிறதே, அவர்கள் இப்படித்தான் எங்களுடைய உள்ளத்திலே ஊட்டி விடுகிறார்கள். வாலிபம் பாவம் செய்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பம், அதை நல்ல முறையில் பயன்படுத்தி நீ என்ஜாய் பண்ணிக்கொள், நீ நல்ல மகிழ்ச்சியாக இருந்து கொள் என்று நமக்கு இந்த கலாச்சாரம் திணிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது நன்மை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் எப்ப கையை விட்டு போகும் என்று தெரியாது. இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நீண்டகால வாழ்க்கை இருக்கிறது, நிலையான வாழ்க்கை இருக்கிறது, அழிவில்லாத வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை சமைத்துக் கொள்வதற்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை தவறுவிட்டு விடக்கூடாது. மனிதன் பாவத்தில் மூழ்கி அல்லாஹுக்கு மாற்றமான காரியத்தை செய்து இந்த உலக வாழ்க்கையை பாலடித்து மறு உலக வாழ்க்கையை பாலடிக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது. இதுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இதற்கு மாற்றமாகத்தான், இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்துக்கு மாற்றமாக இந்த அந்நிய கலாச்சாரம் தான் இந்த உலகத்தினுடைய மோகத்தை உருவாக்கி பாவங்களை பரவலான முறையிலே ஏற்படுத்திவிட்டு நம்முடைய வாலிபர்களையும் நமது பெண்களையும் கெடுக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இந்த சூழ்நிலையை கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே நம்முடைய ஒழுக்கத்தை பற்றி பேசி காட்டுகிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குல் லில் முஃமினீன் யஹுத்தூ மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபதூ ஃபுரூஜஹும். நபியே, மோமின்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், தங்களின் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம், என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய பார்வை தவறு செய்வதை விட்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமா? அனுதினமும் நம்முடைய பார்வைகள் தவறு செய்வதில் இருந்து தப்ப முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டியது என்ன? முதலில் நம்மை நாம் பாதுகாக்க வேண்டும், எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே அசிங்கமும் ஆபாசமும் பரவி கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஒவ்வொரு மூமினும் தன்னை முதல்ல பாதுகாக்க வேண்டும், தன் கண்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய கண்களை பாதுகாத்து விட்டால் அவன் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை பாவத்திலிருந்து பாதுகாத்து விட்டான். ஒரு மனிதன் தன்னுடைய கண்களை பாதுகாத்துட்டான் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியில் பாவங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டான். பெரும்பான்மையான பாவங்கள் கண்களின் மூலமாக ஏற்படுகிறது. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், நபியே மூமின்களுக்கு சொல்லுங்கள், குல்லில் முஃமினீன் யகுஃபூ மின் அப்ஸாரிஹிம், தங்களுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ளட்டும், வயஹ்ஃபூ ஃபுரூஜஹும், தங்களுடைய ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளட்டும், அதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது. அதே போன்று பெண்களுக்கும் அல்லாஹ் சொன்னான், வகுல்லில் முஃமினா யஃபுதுன மின் அப்ஸாரிஹின்ன வயஹ்ஃபூன ஃபுரூஜஹுன்ன, மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள் தங்களுடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய ஒழுக்கத்தை பேணிக் கொள்ளட்டும், இது அவர்களுக்கு மிக பரிசுத்தத்தை தரக்கூடியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு இதை நாம் எந்த அளவுக்கு பேணுகிறோம்? நம்முடைய பார்வையை பாதுகாக்கிறது இருக்கிறதே, இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு தௌஃபீக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு ஹராமான ஒரு காரியம் முன்னாடி தெரிகிறது, ஒரு ஹராமான காரியத்தை பார்ப்பதற்கு அவனுடைய உள்ளம் தூண்டுகிறது, ஆனால் இவன் தன்னை கட்டுப்படுத்துகிறான், தன்னை கட்டுப்படுத்துகிறான், அதை பார்ப்பதை விட்டும் தன் பார்வையை திருப்புகிறான். அப்படி திருப்பினால் அல்லாஹ் என்ன கூலியை கொடுக்கிறான் தெரியுமா? உடனடியாக அவனுக்கு ஒரு கூலி கிடைக்கிறது. என்ன கூலி தெரியுமா? அடுத்த வேளை அவன் செய்யக்கூடிய ஒரு இபாதத்திலே, ஒரு வணக்கத்திலே அவன் ஒரு லயிப்பை இன்பத்தை அடைந்து கொள்கிறான். ஒரு மனிதன் ரெண்டக்கா தொழுகிற பொழுது அந்த தொழுகையில ஒரு இன்பம் ஏற்படும். அந்த இன்பம் ஏற்படுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், ஒரு ஹராமான விஷயத்தை பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் பொழுது அல்லாஹ்வை பயந்து அந்த பார்வையை திருப்பி விட்டான் என்று சொன்னால், அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் செய்யக்கூடிய ஒரு இபாதத்திலே அவனுக்கு ஒரு இன்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பார்வையினுடைய விளைவு இருக்கிறதே, இது மனிதனை மிகப்பெரிய ஒரு ஒரு அதாவது பாவத்தின் பக்கம் கொண்டு சென்று விடுகிறது. அதனால இந்த ஆபாசங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய இளவல்கள், நமது வாலிபர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அவர்களுடைய கையில் இருக்கிறது, அவர்களுடைய பெற்றோருடைய கையில் இருக்கிறது. பெற்றோர்களாகிய நாங்கள் அவர்களுடைய விஷயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு முன்னால் இருந்த ஜெனரேஷன் அந்த அளவுக்கு தாக்கப்படவில்லை, இந்த அளவிற்கு பாதிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இன்னும் சொல்ல போனால் இது அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன், இதைவிட கூடுதலான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலையில்தான் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. நவீன கருவிகள் இன்றைக்கு சாதாரணமாக செல்போன்களை எடுத்துக்கொண்டால் எப்படிப்பட்ட நிலையிலே அது இருக்கிறது என்பதை நாம் சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பது, வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பது அவர்களுடைய கையிலே இருக்கிறது. இது தவறிவிட்டது என்று சொன்னால் இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஹ்தனிம் கம்சன் கபில கம்சின், அஞ்சு விடயம் வருவதற்கு முன்னால் அஞ்சு விஷயத்தை நீங்கள் கனிமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள். அதுல முதலாவது சொன்னது என்ன தெரியுமா? ஷபாபக கபில ஹரமிக்க, வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன் வாலிபத்தை கனிமத்தாக நினைத்துக்கொள். வாலிபம் தந்திருக்கும் பொழுது வாலிபத்தினுடைய மதிப்பு தெரியாது. வாலிப வயசினுடைய மதிப்பு எப்ப தெரியும்? வயோதிகத்திலே தெரியும். வயசானதற்கு பிறகுதான் அதுல ஏற்படக்கூடிய பலகீனம், கொஞ்சம் சிந்தனை குறைவு, கொஞ்சம் உடல் ஆற்றல் குறைவு. அப்பந்தான் நினைச்சு பார்ப்பான், வாலிபத்தில் நான் எப்படி இருந்தேன், அந்த காலத்தில் நான் எப்படி ஓடியாடி விளையாடினேன். இந்த ஓடியாடி விளையாடக்கூடிய நல்ல ஆற்றல் மிகுந்த பருவம் தான் இந்த வாலிப பருவம். இதை வீணடித்து விட்டால் இந்த பருவம் இனி வரப்போறதில்லை. இதை யார் சரியான முறையில் பயன்படுத்தினாரோ நிச்சயமாக அவர் பிற்காலத்திலே மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாறுவார். யார் தன் வாலிபத்தை சரியான முறையில் தக்வாவுடன் பயன்படுத்தினாரோ பிற்காலத்திலே அவர் மிகப்பெரிய சாதனையாளராக வருவார். அல்லாஹு தஆலா அரசின் நிழலிலே ஏழு விசேஷமான ஏழு மனிதர்களுக்கு தன்னுடைய அரசின் நிழலிலே இடம் கொடுப்பான். அதுல ஒரு ஆள் யார் என்று சொன்னால் அல்லாஹுவினுடைய இபாதத்திலே வளர்ந்த வாலிபர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால எங்கள் ஆற்றல் மிகுந்த இந்த நேரத்திலே நாங்கள் எங்களை அல்லாஹுக்கு அடிபணிந்தவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், இபாதத்தில் நேரத்தை கழிக்கக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வீணான காரியங்களை பார்ப்பது, வீணான காரியங்களில் ஈடுபடுவது, வீணான காரியங்களிலே பாவமான காரியங்களில் நமது நேரங்களை செலவழிப்பதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும். ஆனால் இந்த காலம் மிக மோசமானது. பாவங்களை நாங்கள் போய் தேடி போக தேவையில்லை. பாவங்கள் என்னை தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். இந்த காலத்திலே பாவங்களை ஒருவன் பாதுகாத்து விட்டான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக ஒரு வழியாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலே இருக்கிறோம். இரண்டாவது விஷயம், நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பார்வையை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, வெட்க உணர்வு இருக்கிறதே அது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஹயா இருக்கிறது வெட்க உணர்வு ஆண்களிடத்திலும் இருக்க வேண்டும், பெண்களிடத்திலும் இருக்க வேண்டும். ஆண்களை விட அதிகமாக பெண்களிடத்தில் கூடுதலாக இருக்க வேண்டும். ஹயா என்பது, வெட்கம் என்பது பெண்களுக்குரிய ஒரு அலங்காரம், பெண்களுக்குரிய ஒரு அழகு. பெண்களை பொறுத்தவரைக்கும் வெட்க உணர்வு கூடுதல் மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும், ஆண்களுக்கும் அது இருக்க வேண்டும். அதனாலதான் ஒரு ஹதீஸிலே முன்னால் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஃபாத்தக்கல் ஹயாவு ஃபஃஅல் மா ஷித்த. வெட்கம் இல்லைன்னு சொன்னா நீ விரும்பியதை செய்து கொள். வெட்கம் இல்லாதவன் எதையும் செய்வான், அதுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. மனிதனுக்கு மட்டும்தான் வெக்கத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான், எந்த மிருகத்துக்கும் எல்லாம் வெக்கத்தை கொடுக்கல. அதனாலதான் அது எங்க போய் சாப்பிட்றதுக்கும் வெக்கப்படாது, அது தன்னுடைய மானத்தை மறைக்கிறதுக்கு உடுப்பு உடுத்துக் கொள்றதும் இல்லை, தன் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒதுக்கும் இடத்திற்கு போறதும் கிடையாது. ஆனா மனிதன் அப்படி அல்ல, தன் மானத்தை மறைக்க உடுப்பு உடுக்கிறான், தன் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு ஒதுக்கமான இடத்துக்கு போய் விடுகிறான். வெளியில போய் அவன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில்லை, அவன் சாப்பிடுவதிலே கொஞ்சம் கவனத்தை கொள்கிறான். இந்த வெக்க உணர்வு இருக்கிறதே அல்லாஹ் மனுஷனுக்கு மட்டும் கொடுத்தது. இதை மனிதன் விட்டுவிட்டான் என்று சொன்னால் மிக இலகுவான முறையில பாவத்தை செஞ்சிருவான், மிக இலகுவான முறையில ஈமான் அவனை விட்டு கை போய்விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹயா ஹைருன் குல்லுஹு, ஹயா வெக்கம் இருக்கிறதே அது எல்லாமே நன்மை தரக்கூடியதுதான். வெக்கம் இருக்கிறதே நன்மையை தவிர வேறு எதுவுமே கொண்டு வராது. இஸ்லாமிய பண்பாடு கலாச்சாரம் இந்த வெட்க உணர்வுல இருக்கிறது. இந்த வெட்க உணர்வு எப்படி வரும், எப்பொழுது வரும், எதனால் இது பாதுகாக்கப்படும், இதை நாம விளங்கிக் கொள்ளணும். சிறிய வயதிலிருந்தே எம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட உணர்வு ஊட்டப்பட வேண்டும், அப்படிப்பட்ட உணர்வு ஊட்டப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த வெக்க உணர்வை போக்குறதுக்காக வேண்டி, இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டி இன்னைக்கு உலகத்துல எப்படிப்பட்ட நிலைகளை ஏற்படுத்தப்படுகிறது நாம் பார்க்கிறோம். உலகத்துல பரவி இருக்கக்கூடிய இந்த வெக்கம் இல்லாத தன்மையை பார்க்கிறோம். ஆண் பெண்ணுக்கு மத்தியில வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் கலந்துரவாடல்கள்ல வித்தியாசம் இல்லை. சிறிய வயதிலிருந்தே அது ஊட்டப்படுகிறது. இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படி இருக்கக்கூடாது. சின்ன வயதிலிருந்தே நாம் தீன படிச்சு கொடுக்கணும், வெட்க உணர்வை படிச்சு கொடுக்கணும். எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும், பிள்ளைகளை எப்படி நாம தர்பியத்து செய்யணும். ஆம்பளை பிள்ளைகளும் இருக்கிறாங்க, பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் எப்படி நாங்க தர்பியத்து செய்யறது, அதுல நாங்க கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விஷயத்திலையும் வளர்ப்பின் விஷயத்தில பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த வெக்க உணர்வு எதனால போகுது, வெக்க உணர்வு இல்லாம போறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய மோகம் ஊட்டப்படுகிறது. மேற்கத்தினுடைய மேற்கத்திய கலாச்சாரம் இருக்கிறதே இஸ்லாத்துக்கு எதிரான கலாச்சாரம் அது, அதனுடைய மோகம் அவர்களுக்கு ஊட்டப்படுகிறது. அப்படி ஊட்டப்பட்டதினால் என்ன ஆகிறது, ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு வார்த்தையை வைக்கப்படுது. ஆணும் பெண்ணும் சமம், இன்னைக்கு உலகத்துல பல செய்திகளை படிச்சு பார்க்கிறோம். அந்த பெண்களுக்கு பெண்ணுரிமை வேண்டும், பெண்ணியவாதிகள் என்று தங்களுக்கு சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் பெண்ணுரிமைக்காக பாடுபடுகிறோம், பெண் சுதந்திரத்திற்காக பாடுபடுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் என்ன, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறது அல்ல, பெண்களை தெருவுக்கு இழுத்துட்டு வருவதுதான். பெண்களை தெருவுக்கு இழுத்துட்டு வருவது, பெண்களை வெறும் போக பொருளாக மக்களுக்கு காட்டுவது. தங்களுடைய வியாபார பொருள் விற்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை கொண்டு வந்து காட்டுவார்கள். தனக்கு ஏதேனும் தேவை ஏற்படுகிறது என்று சொன்னால், மக்களை கவர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை கொண்டு வந்து காட்டுவார்கள். இதுதான் பெண் சுதந்திரவாதிகளுடைய அடிப்படையே தவிர உண்மையில் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. கொடுத்தது சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்தது, பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தது இஸ்லாம் கொடுத்தது. ஒரு காலத்திலே பெண்ணுக்கு வாரிசுரிமை என்பதே இல்லாமல் இருந்தது, பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாமல் இருந்தது. இஸ்லாம் சொன்னது பெண்களுக்கு சொத்தை கொடுங்கள், பெண்களுக்கு உரிமைகளை கொடுங்கள். திருமணம் முடிக்கிறீர்களா, மகரை கொடுத்து நீங்கள் மனம் முடியுங்கள். திருமணம் முடித்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு எல்லா தேவைகளையும் ஆண்கள் நிறைவேற்றி கொடுங்கள். பெண்ணுக்கு உரிமைகளை சரியான முறையிலே கொடுத்தது இஸ்லாம் கொடுத்தது. ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பண்பாட்டிற்கும் நாகரிகத்திற்கும் காரணமாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாறை எடுத்து பாருங்கள், பெரும் பெரும் மேதைகளும் ஞானிகளும் இந்த உலகத்திலே வந்ததற்கு பின்னணியிலே அந்த பெண்கள் அந்த அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் இருக்கிறார்கள். இது இஸ்லாம் காட்டக்கூடிய வரலாறு. ஆனால் இன்றைக்கு என்னாகிறது, ஆண் பெண் கலந்துரவாடல் என்ற பெயரிலே பெண்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஞானம் அந்த நாணம் வெட்கம் அதை இல்லாமல் ஆக்குவதற்கு மிகப்பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே இந்த பண்பாட்டை ஊட்ட வேண்டும். ஆண் பெண்ணினுடைய வித்தியாசம் என்ன, ஆண் பெண்கள் கலந்துரவாடுவதனுடைய விபரீதம் என்ன, அந்நிய ஆண்களுடன் தேவையில்லாமல் தொடர்பு வைப்பதனுடைய விபரீதம் என்ன, வெளியிலே காரணம் இல்லாமல் செல்வதனுடைய விபரீதம் என்ன, இதை மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்த வேண்டும். பெண் பிள்ளைகள் அவர்களை வளர்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு பார்க்கம் சொல்லி தந்தது, காரணம் இல்லாமல் பெண்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், காரணம் இல்லாமல் பெண்கள் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், அவர்களுடைய வெளி தேவைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவது ஒரு ஆண் மகனின் பொறுப்பு, அவன் செய்ய வேண்டும். ஆனால் ஒருவேளை அந்த பெண் வெளியே வரத்தான் வேண்டும் என்று இருந்தால், நிர்பந்தமான நிலையில் வரத்தான் வேண்டும் என்று இருந்தால் வரலாம், வர வேண்டிய முறையிலே வர வேண்டும். இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லித்தரு, இதை நாம் பேண வேண்டும். இது யாரையும் அடக்குவதற்கல்ல, எம்முடைய ஒழுக்கத்தை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு. ஒரு ஆண் ஆணாக இருக்க வேண்டும், ஒரு பெண் பெண்ணாக இருக்க வேண்டும், ஒரு கணவன் கணவனாக இருக்க வேண்டும், மனைவி மனைவியாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய அழகான வழிமுறை. தன் வீட்டை சரியான முறையில் நிர்வகிக்கும் பொறுப்பை இந்த மார்க்கம் பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் வீட்டினுடைய வெளி தேவைகளை சரியான முறையில் நிறைவேற்றும் பொறுப்பை ஆணுக்கு கொடுத்திருக்கிறது. இதுக்கு நேர் மாற்றமாக, இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு நேர் மாற்றம் என்ன, என்ன மாற்றம் ஏற்பட்டது, அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், ஆண் சம்பாதிப்பதை போன்று பெண்ணும் சம்பாதிக்க வேண்டும். பெண்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் அது, பிள்ளையை சுமக்கிறாள், பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாள், பிள்ளையை வளர்க்கிறாள், ஆனால் பெண்ணை வெளியே ஆக்கிவிட்டார்கள், பெண்ணை வெளியிலே செல்ல வைத்து விட்டார்கள். இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு மாற்றமான கலாச்சாரம். ஹலாலான முறையிலே வீட்டிலே இருந்து கொண்டு எந்த சம்பாத்தியம் செய்வதில் தவறில்லை, ஆனால் ஆணுக்கு நிகர் பெண் என்று சொல்லி ஆண் சம்பாதிப்பதை விட அதிகமாக அவனுக்கு நிகராக இவனும் சம்பாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு பெண்களை வெளியில கொண்டு வந்து விட்டார்கள். அதான் இஸ்லாத்திற்கு மாற்றமான கலாச்சாரம். அதனால நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆபாசங்கள் அசிங்கங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே கிடைத்த வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது, வாழ்க்கையை பாழாக்கிவிடக்கூடாது, வீணாக்கிவிடக்கூடாது. இந்த சிற்றின்பத்திலே மாட்டிக்கொண்டு, இந்த சின்ன ஒரு இந்த ஒரு இன்பத்திலே மாட்டிக்கொண்டு நிரந்தரமான பேரின்பம் சுவர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ்வின் திருப்தி இருக்கிறது, அதை தொலைத்து விடக்கூடாது. அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையிலே ஒழுக்கமான முறையிலே வளர்க்க வேண்டும். ஹயா வெட்கம் என்றால் என்ன, இதை அவர்களுக்கு சிறிய வயதிலிருந்தே போதிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய உடைகள் இருக்கிறது, அந்த உடைகளை அது வளரக்கூடிய காலத்திலிருந்தே வெட்க உணர்வை உடைய உடைகளை நாம் உடுத்த பழக்க வேண்டும். அது சிறு வயதில் இருந்தே அது எப்படி யாரிடத்தில் எப்படி பழகுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டும். நம்முடைய வாலிபர்கள் இருக்கிறார்கள், சிறிய வயது பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள், சின்ன பிள்ளைத்தானே அவன் என்ன செய்ய போகிறான் என்று நினைத்து நாம் விட்டுக் கொண்டிருப்போம். அது எங்களுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நாங்கள் தவறாக இருந்து விட்டால், கவனம் இல்லாமல் இருந்து விட்டால் நாளைக்கு அது பெரிய பாவம் செய்யறதுக்கு அது காரணமாக ஆகிவிடும். அதனால அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுங்க, ஒழுக்கத்தை படிச்சு கொடுங்க, ஈமான படிச்சு கொடுங்க. அவர்கள் ஏதேனும் தவறான ஒரு வழியில செல்றாங்க என்று தெரிந்தால் உடனடியாக அதை கண்டிக்கிறதோடு மட்டுமில்லாம அந்த தவறான வழியில செல்லாததற்கு என்ன என்ன தவறான வழி இருக்கிற அந்த வழியை அடைக்கிறதுக்குரிய ஏற்பாட்டையும் பெற்றோர்கள் செய்யணும். அதுக்காக பிள்ளைகளை அடித்து நொறுக்குவது என்பது அல்ல, பிள்ளைகள் மீது அன்பு காட்ட வேண்டும், பாசம் செலுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நாம் இருக்க வேண்டும். தகப்பனாக மட்டும் இருந்தால் போதாது. ஒரு தகப்பன் தகப்பனாக இருக்கிறது என்றால் என்ன? அந்த பிள்ளைக்கு உடுப்பு கொடுக்கிறாரு, சாப்பாடு கொடுக்கிறாரு, மருத்துவ தேவையை நிறைவேற்றுகிறார். தகப்பனாக மட்டும் இருக்கக்கூடாது, ஆசிரியராகவும் இருக்க வேண்டும், வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். உலகத்தின் விஷயங்களையும் படித்து கொடுக்கணும், தீனுடைய விஷயங்களையும் படித்து கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும், நேரான வழியில் செலுத்தக்கூடிய ஒரு ஒரு ஆசானாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய இளவல்களை, நம்முடைய இளம் சிறார்களை, வரக்கூடிய அந்த ஜெனரேஷனை எம்மால் பாதுகாக்க முடியும். அதனால இப்ப இந்த நாள் இருக்கிறதே, நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று இந்த கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டித்தான். வெட்க உணர்வு இல்லாமல் போக வேண்டும், ஆபாசங்கள் அசிங்கங்கள் பரவலாக நடக்க வேண்டும் என்பதற்காக மேற்கத்திய கலாச்சாரவாதிகளுடைய சூழ்ச்சிகள் தான். அந்த சூழ்ச்சிக்கு நாங்கள் பலியாகிவிடக் கூடாது. இஸ்லாமிய உணர்வு, பற்றுதல், ஒழுக்கம் எங்களுடைய வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும், எங்களுடைய பெண்களிடத்தில் ஆரம்பிக்க வேண்டும், எங்களுடைய வாலிபர்களிடத்தில் ஆரம்பிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். வெட்கமில்லாத வாழ்க்கையிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வெட்க உணர்வுடையவர்களாக நாமும் வாழ வேண்டும், நமது பிள்ளைகளையும் வாழ வைக்க வேண்டும். இந்த வெட்க உணர்வை மழுங்கச் செய்யக்கூடிய தவறான பார்வைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தேவையில்லாமல் அந்நிய ஆண் பெண் கலந்துரவாடல்களில் இருந்து எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எம்முடைய விசேஷங்கள், விழாக்கள், வீட்டு ஃபங்க்ஷன்கள் ஏதாவது வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பராமுகமாக இருந்து விடுகிறோம். நம்மை அறியாமல் நாங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் ஆகிவிடுகிறோம். இருக்கக்கூடாது. வெளியிலே போய்விட்டால், ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்விட்டால் கொஞ்சம் அப்படி இப்படி நாங்கள் மாறிவிடுகிறோம். இருக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த கலாச்சாரம் பாதுகாக்கப்படும், நாம் பாதுகாக்கப்படுவோம், நமது மானம் மரியாதை பாதுகாக்கப்படும், நமது பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், வரக்கூடிய இளம் தலைமுறை ஒரு சிறந்த தலைமுறையாக ஆகும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை, ஒரு உயரிய வாழ்க்கையை, ஒழுக்கமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எதிரிகளின் சூழ்ச்சிகளிலே பலியாகாமல் பாதுகாப்பான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்மை முழுமையாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, நமது கஷ்டங்களை போக்கி விடுவானாக, எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. முஸ்லிம்கள் வாழக்கூடிய அனைத்து இடங்களிலும் கண்ணியத்தையும் அமைதியையும் சமாதானத்தையும் மரியாதையும் ஏற்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.